குதிரை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் திரு டாக்டர் டி அசோகன் அவர்கள் மகாத்மா காந்தியின் சித்தாந்தங்கள் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம். நான் வந்து முனைவர் தா அசோகன், இணைப்பேராசிரியர் மற்றும் தலைவர், வரலாற்றுத்துறை, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், திருச்சி.
இன்னைக்கு காந்தியடிகளுடைய நினைவு நாள். இன்றைய சூழ்நிலையில பொதுமக்களுக்கு ஏன் காந்தியடிகளுடைய அவரை பற்றின சிந்தனை ஏன் ஒரு தேவையா இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி கேட்டீங்க. அதாவது காந்தியம் இக்காலத்துக்கு தேவையா? ஏறத்தாழ 75 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்துல ஒரு மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்ததுதான் காந்தியம், காந்திய சிந்தனை. காந்தி பின்பற்றினது அவருடைய ஐயம், காந்தியம் சொல்லக்கூடியது. அது இன்னைக்கு நம்ம 2024 இருக்கிறோம். நமக்கு அது வந்து இப்போது இக்காலத்து கட்டத்திற்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அதற்கான பதில கொஞ்சம் ஒரு ஆய்வு நோக்கிலேயே ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா, ஒரு மிகைப்படுத்தப்பட்டதாக நம்ம செய்திகள் இல்ல. காந்திய சிந்தனை என்பது வந்து ரொம்ப முக்கியமான சிந்தனை. இன்னைக்கு வந்து உலக நாடுகளுக்கு இந்த காந்திய சிந்தனை ஏன் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு பார்த்தோம்னா, மிக முக்கியமாக உலக நாடுகள் தன்னுடைய வருமானத்துல ஏறத்தாழ 1/4 போருக்காகவும் போர் தொடர்பான நடவடிக்கைகளுக்காகவும் அழிவுகளுக்காகவுமே பயன்படுத்துறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான, இந்த இதுக்காக பயன்படுத்தக்கூடிய பணத்தை எடுத்து ஆக்கப்பூர்வமான வழிகளுக்கு, குறிப்பாக வறுமை ஒழிப்பு, பொருளாதார மேம்பாடு, சமூக மேம்பாடு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தினா உலகம் வந்து நிச்சயமா ஒரு உன்னதமான நிலையை உலகம் அடையும் அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா காந்தி சொன்னது முக்கியமாக இந்த நான் வயலன்ஸ் என்று அழைக்கக்கூடிய வன்முறை தவிர்த்த நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை தான் அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் முன் வச்சார். அதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டால், மனிதன் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு எமோஷனல் ஹியூமன் பீயிங், எமோஷனல் அனிமல் சொல்லுவாங்க. மனசு வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய, உணர்ச்சி வசப்படும் போது பல விஷயங்களுக்காக நம்ம உணர்ச்சி வசப்படுறோம். சந்தோஷத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறோம், சங்கடத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறோம். அதுல இந்த உணர்ச்சி வசத்துல முக்கியமானது கோபம். கோபத்துல நம்ம எதிரிகளோட நம்ம வந்து எதிர்கொள்ளும் பொழுது நம்ம கோபத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம வந்து எதிரிகள் மீது நம்மளுடைய வன்முறையை நம்ம காட்டோம்னா, அதே கோபம் வந்து எதிரிக்கு இருக்குங்கிறதுல மறந்துடக்கூடாது. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, எதிரியும் அதே மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது வன்முறையாக முடிஞ்சு அதனுடைய ஒட்டுமொத்த விளைவு என்னடான்னு கேட்டா, இழப்பீடுகள், அது வந்து காயமோ அல்லது உயிரிழப்பீடுகளோ ரொம்ப மோசமாயிடும். தனிநபர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்குள்ளே இந்த இழப்பீடுகள் ரொம்ப கடுமையா இருக்கும். அதே சமயத்துல மற்றவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு அவர்களை, நம்மளுடைய எதிரிகளாக இருந்தாலும் அவருடைய உணர்வுகளுக்கு ஏத்தவா நம்ம அவங்கள்ட்ட அணுக ஆரம்பிச்சோம்னா, அவங்க நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்வார்கள். பிரச்சனையை வந்து பேசி நல்லபடியாக தீர்த்து வன்முறைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். ஏன்னா வன்முறை வந்து பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. போர் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது. இன்னைக்கு போர்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலும் பாலஸ்தீனியும் ஆகட்டும், அல்லது வந்து அமெரிக்கா ஈரான் இந்த நாடுகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் ஆகட்டும், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகள் ஆகட்டும், எந்த பிரச்சனையும் இந்த போரால தீர்த்துறோம் சொல்ல முடியாது. என்ன சொல்ல போனா, 75 பல போர்கள் நடந்திருக்கு. நீங்க சொல்லுங்க, எதையாவது ஒரு பிரச்சனை இந்த போர் மூலமா தீர்த்திருக்கு, போர் மூலமா அமைதி வந்திருக்குன்னு ஏதாவது ஒரு போர் இருந்தா சொல்லுங்க. நிச்சயமாக போர்களோ வன்முறையோ தீர்வு இல்ல. அப்ப காந்தியம் காட்டிய சித்தாந்தம், அதாவது காந்தி காட்டிய வழிமுறைகள், நெறிமுறைகள் அக்காலத்துப்பட்டல இக்காலத்துக்கு எக்காலத்துக்கும் அவசியமாக தேவைப்படுகிறது. மனித இனம் உள்ளவரை, மனித மாண்பு உள்ளவரை, மனிதன் மனிதனாக வாழும் வரை, மனித நாகரிகமான மனிதனாக வாழும் வரை காந்தியம் என்பது நிச்சயமாக இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு தேவைப்படுகின்ற சித்தாந்தம். அது எப்பொழுதும் தேவைப்படும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படின்னா நான் இதை பார்க்கறேன். இந்த உங்களுடைய கேள்விக்கான பதிலாக நான் பார்க்கறேன்.
இன்னைக்கு நிறைய நூல்கள், நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. அந்த வகையில காந்தியடிகளுடைய மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத், சத்திய சோதனை அப்படின்னு எழுதின அவருடைய சுயசரிதைக்கு இன்றளவுக்கும் நல்ல ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம், அந்த நூல்ல அந்த அளவுக்கு அவர் என்ன மாதிரியான தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று சிந்தனைகளை எப்படி கொடுத்திருக்காரு, அது பொதுமக்களுக்கும் இன்ற அளவுக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஆமா, இந்த நூலை நானும் முழுமையா படிச்சிருக்கேன். நிச்சயமா எனக்கு தெரியும் இந்த நூல். இந்த நூலுடைய தனிப்பெரு சிறப்புகள் சொன்னா, காந்தியுடைய வரலாற்றை மட்டும் இதுக்குள்ள பார்க்க முடியாது, காந்தி யாருங்கிறது அடையாளத்தையும் நம்ம இங்க இதை பார்க்க முடியும். அதாவது காந்தி வந்து எவ்வளவு வெளிப்படையானவர் அப்படின்னு கேட்டா, இந்த நூல்ல சொல்லக்கூடிய சில விஷயங்கள், குறிப்பாக அவருடைய ஆரம்ப காலத்துல இளமை காலத்துல நடந்ததாக அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கும். நீங்களோ நானோ சராசரி மனிதர்கள் நம்மளை பத்தி இந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்த மாட்டோம். ஆனா காந்தி வெளிப்படுத்துறாரு. என்னன்னு வெளிப்படுத்துறாரு, அவர் வந்து ஒரு இளமை பருவத்துல இருக்கும்போது ஒரு இடத்துல திருடனதாக வெளிப்படுத்திக்கிறார் தன்னை. வந்து நான் வந்து என்னை அறியாமலே திருடி இருக்கேன், கொற்றுக்கொள்கிறார். அடுத்து நான் விலைமாடு வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறார். இந்த தப்பை உணர்ந்த, தப்பை ஒற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கட்சின்னு சொல்ல முடியாது ஆங்கிலத்துல, அந்த தைரியம், அந்த தைரியம் வந்து நிச்சயமா சாதாரண மனுஷங்களுக்கு முடியாது, ஆனால் காந்திக்கு முடியும். ஏன்னா காந்தி கொண்டாடக்கூடிய தலைவன், ஆனா அந்த கொண்டாடக்கூடிய தலைவன் நான் திருடி இருக்கிறேன், விலைமாது வீட்டுக்கு போயிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மனதைரியத்தை உருவாக்க முடியும். அந்த சோதனை, அந்த புஸ்தம் வந்து சாதாரண புஸ்தமே இல்லை, உண்மையிலேயே சத்தியம்தான், உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நூல். அது மட்டுமல்ல, அந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்க பல வரலாற்று நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக ஒவ்வொரு பிரச்சனையும் காந்தி எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கும் போது, இந்த நம்ம நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம், தென்னாப்பிரிக்காவில காந்தி வந்து முதலாம் வகுப்புல பிரயாணம் செய்யும் பொழுது அவரை வந்து வெள்ளக்காரர் வந்து நீ இப்ப அந்த இந்த பெட்டியில பிரயாணம் செய்யக்கூடாது சொல்லி அவரை வந்து பிளாட்ஃபார்ம்ல தள்ளி விட்டதான் நமக்கு தெரியும், எதாட்டி வேற எதுவும் தெரியாது. ஆனா தென்னாப்பிரிக்காவில அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு போராட்டங்களும் ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு சத்தியாகிரகமும் முக்கியமானது. இன்னைக்கு இந்தியாவில அவர் வந்து போராட்டங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு சோதனை களமாக அமைஞ்ச இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா தென்னாப்பிரிக்கா தான். அங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து முக்கியமா அவர் எடுத்துக்கொண்ட வழக்குகள், அவர் எடுத்துக்கொண்ட வழக்குகள் குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் உள்ள கருப்பரின மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக, அநீதியை வென்றெடுத்து அவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் மேற்கொண்ட செயல்கள் அனைத்துமே அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அவர் இந்தியாவுக்கு வரும்பொழுது இல்ல இந்தியாவில உள்ள பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ளும் போது எல்லாத்தையுமே அந்த கொஞ்சம் ஓரளவு விளக்கமாகவே தான் சொல்றாரு. அப்போ இத பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவை பொறுத்தவரை அவர் சொல்றாரு, நீ எடுத்த உடனே நான் தலைமை பொறுப்பு வரல, எடுத்த உடனே ஒரு தலைவனா நான் உயர்ந்த விட நான் என்ன சொன்னா, என்னுடைய குரு அவருடைய குருவா சொல்றது வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, அவருடைய அறிவுரை பேர்ல என்ன பண்றாரு, 1915 இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் 19 வரை இந்தியா முழுவதும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கா அவர் வந்து சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்கிறார். அந்த சுற்றுப்பிரயாணத்தினுடைய விளைவுல என்னென்ன பண்றாருன்னா, விளிம்புநிலை மக்களுடைய கஷ்டங்களை அவர் முழுமையா அனுபவிக்கிறார், அதாவது உணர்றாரு, உணர்ந்து அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி பார்க்கும்போது முக்கியமா பாத்தீங்கன்னா காந்தி இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட முதல் சத்தியாகிரகம் சம்பாரண் சத்தியாகிரகம், அது வந்து பீகார்ல உள்ள ஒரு இடம், சம்பாரங்கிற இடம். அங்க உள்ள மக்களுடைய இந்த கூலி பிரச்சனை, ரொம்ப குறைவான கூலி கொடுக்குறாங்க, அங்க அங்க பணி செய்யக்கூடிய இந்த இண்டிகோ என்கின்ற பயிரிடக்கூடிய தொழிலாளருக்கு ரொம்ப குறைவான கூலி கொடுக்குறாங்கிற பிரச்சனை தான் அது முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு காந்தி போய் போராட்டம் பண்ணி சத்தியாகிரகம் பண்ணி அதை வெற்றி அடை செய்கிறார். இது போல அதுக்கு பிறகு வந்து கெய்டாரு, அகமதாபாத் மில்ஸ்டேக், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசிய பிரச்சனையே கிடையாது, சாதாரண மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான தீர்வை நோக்கிதான் போறது. அதாவது மற்ற தலைவருக்கும் காந்திக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம சத்தியசோதனில பார்க்க முடியும். மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்து தலைவராக இருந்து கொண்டு மக்களை பார்த்தார்கள், ஆனா காந்தி ஒரு ஆளு மக்களில் ஒருவராக இருந்து மக்கள்ல இருந்து வந்து, அதாவது ஸ்டார்ட் ஃப்ரம் ஹிஸ் லைஃப் ஃப்ரம் பிலோ அப்படி சொல்லக்கூடிய வகையில கீழ்மட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி மேல வந்து அதன் மூலமாக அவர் என்ன பண்றாரு, இந்த தேசிய போராட்டத்தை முன்னிலைப்படுத்துறாரு. அதனாலதான் தேசிய இயக்கம் என்பது மக்கள் இயக்கமாக மாறுது. 1920 பிறகு தேசிய இயக்கம் மக்கள் இயக்கமா மாறுது. அந்த மக்கள் இயக்கம் மாறுறதுக்கு காரணமா இருந்தவர் நம்ம மகாத்மா காந்தி. குறிப்பாக இந்த சத்திய சோதனையில அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப உயர்வானது, சாதாரண மனுஷர்கள் வந்து பார்த்து படிக்கதான் முடியும், நடைமுறை கொண்டு வர்றது ரொம்ப கடினமான விஷயங்களை வந்து காந்தி வந்து அவரு தன்னுடைய வாழ்க்கையில வந்து அது நடந்த நிகழ்வுல அவர் பதிவு செஞ்சிருக்கார், உண்மையை மட்டுமே பதிவு செஞ்சிருக்கார். கட்டாயமாக அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் சத்திய சோதனை. காந்தியுடைய கல்வி முறை ரொம்ப ஒரு முக்கியமானது. அந்த 1937 அந்த காங்கிரஸ் மாநாட்டுல அந்த வரதா எஜுகேஷன் அப்படி சொல்லக்கூடிய அந்த வரதா கல்வி முறை அப்படிங்கிற ஒரு கல்வி முறைய காந்தி கொடுக்க, அதாவது ஆரம்ப கல்வி சுயசார்ந்த சிந்தனையுடைய கல்வி. காந்திய பொறுத்தல சொல்லுவாங்க, காந்தி, நேரு, நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முகமது அலி ஜின்னா எல்லாருமே லண்டன் போய் மேரி நாட்டு கல்வியை பெற்று, ஆங்கிலேய கல்வியை பெற்று, அதன் பிறகு பாரிஸ்டர் ஆகி இந்தியாவுக்கு வந்தவர்கள். அதன் அடிப்படையில தான் வக்கீல் தொழில் பண்ணாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா காந்திக்கு மற்ற தலைவருக்குள்ள வித்தியாசம் என்ன, காந்தி வந்து வெளிநாட்டுக்கு போய் கல்வி பெற்றாலும் கூட இந்தியாவுடைய மக்களுக்கு இந்தியாவில் உள்ள சூழலுக்கு ஏற்ற கல்வி வேண்டும், இந்திய சூழலுக்கு ஏற்றவாறு கல்வி, அதாவது இண்டிஜினஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அந்த சூழல் சார்ந்த சொந்தமாக, அதாவது நம்மளுடைய சுயமாக சிந்திக்கக்கூடிய கல்வி, தாய்மொழி கல்வி, தொழில் சார்ந்த கல்வி, இந்த மாதிரியான கல்விகள் வந்து வேணும். அவர் வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஆங்கிலத்தை வந்து ஒரு சர்வதேச மொழியாக நான் அங்கீகரிக்கிறேன், அது வந்து நம்ம தேவைப்படுதுன்னு சொன்னாலும் கூட, ஆனா ஒவ்வொருவருக்கும் தேவையானது வந்து அவங்களுடைய தாய்மொழி கல்வி. தாய்மொழி மூலமாக தான் சிந்திக்க முடியும், தாய்மொழி மூலம் தான் எழுத முடியும். சொல்லுவார், நான் வந்து இந்தியன்கிற இடத்துல பெருமைப்படுறேன், அதே சமயத்துல நான் குஜராத்திங்கிறதும் எனக்கு ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் தான் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, தமிழர்கள் என்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயம், அதே சமயத்துல இந்தியர் என்பதும் ஒரு மிக உயர்ந்த ஒரு உன்னதமான விஷயம் சொல்றோம் இல்லவா. அதே போலவே தாய்மொழி கல்விய இவர் வெகுவாக ஊக்குவித்தவர், தொழில் சார்ந்த கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சோ இதெல்லாம் வந்து நம்ம இப்ப கூட சில விஷயங்களை நம்ம அதெல்லாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் வரும், முழுமையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம தேவைக்கிறதே நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறதும். கல்வியில நல்ல சிந்தனைகள், மாணவருக்கு சுயசார்பு சிந்தனைகள் வர வேண்டும் அப்படிங்கறதுக்கு ஏற்ற கல்வி முறை வரணுங்கிறதும் மகாத்மா காந்தி கல்வி தொடர்பாக சொன்ன சில விஷயங்களாக நம்ம பார்க்க முடியும். பெண்களுக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான், பொதுவாகவே பெண்களுடைய மனநிலைப்படி பெண்களுக்கு, பெண்கள் வந்து பெரும்பாலும் அவர்கள் விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் வந்து புன்னகைகள், தங்கத்தின் மீது பெண்களுக்கு ஆர்வம் உண்டு, அணிகலன்களாக அதை பயன்படுத்துறது இப்போது பெண்களுக்கு ஒரு விருப்பம் உண்டு, அதுல யாரும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது கஸ்தூரிபாய் காந்திக்கு காந்திய பாராட்டும் போது அவங்களுக்கு சில நகைகள் எல்லாம் கொடுத்து அங்க உள்ள அந்த தென்னாப்பிரிக்கால உள்ள இந்தியா வாழ் மக்கள்லாம் அவர்களை பெருமைப்படுத்தாங்க. ஆனா காந்தி என்ன பண்ணிட்டாரு, ஒரு இந்த நகைகளை எல்லாம் நீ என்ன பண்ணினோம், இதை வந்து நம்ம இங்க நம்ம இந்த தென்னாப்பிரிக்காவுடைய அந்த நலனுக்காக, அத மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்துவதற்காக, பொது இதுக்காக பயன்படுத்துவதா, இதை வந்து பொது தேவைக்கா உள்ளது, இதை நீ அவங்கள்ட்ட கொடுத்துடணும், இதை வந்து நம்ம வந்து பொது பண்ட்லாம் பயன்படுத்த முடியும், பொது நிதியெல்லாம் சேர்க்க முடியும், நம்ம எடுத்துக்கூடாது சொல்றது. ஆனா அந்த அம்மா இதை ஒட்டுக்க முடியாது, இது எனக்காக கொடுக்கப்பட்டது நீங்க கேட்காதுங்க இருப்பாங்க, இல்ல இது உனக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது, இது என்னுடைய முயற்சிக்காகவும் கொடுக்கப்பட்டது, அது தாண்டியும் வந்து இந்த நகைகள் உனக்கு தேவைன்னா நான் எப்போ வேணா செத்துறேன், ஆனா இப்போ இந்த நகை நீ வச்சுக்கூடாது சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணியாச்சு, கஸ்தூரிபாய் காந்திய வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த நகையெல்லாம் வாங்கிக்குவாரு. இந்த மாதிரியான சாதாரண விஷயங்களுக்கு பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, பெண் உரிமை என்பது அது கிடையாது, அது பெண்கள் வந்து எளிமையாக இருக்க வேண்டும், அவர்கள் வந்து லட்சியத்துக்காக போராட வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா கஸ்தூரிபாய் காந்தி வந்து கடைசி வர வந்து கைத்தறி ஆடைகளை தான், கதர ஆடைகளை தான் அதிகமா அவங்க முழுமையா பயன்படுத்திருக்காங்க, அதை நம்ம பார்க்க முடியுது. அவர்களே நெய்யக்கூடியதோ, காந்தி நெஞ்சு கொடுத்ததோ, இந்த மாதிரியான எளிமையான வாழ்க்கை தான் அந்த அம்மா கடைசி வர வாழ்ந்தாங்கிறதோ நம்ம பார்க்கணும். அது போல பெண்கள் வந்து பொதுவாகவே வந்து கல்வி பெறணும், அதே சமயத்துல வந்து எளிமையான முறையில பெண்கள் இருக்கணும், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பெண்கள் போகக்கூடாது, அது வந்து வாழ்க்கைக்கு எந்த விதத்திலே பயன் தராது அப்படிங்கிறது வந்து காந்தியுடைய முக்கியமான விஷயம். பெண்களுக்கு வந்து இந்த ஆரம்ப கல்வி அப்படிங்கறதெல்லாம் வந்து அவசியமாக வேணும், பெண் கல்விங்கிறது நிச்சயமா வேணும் அப்படிங்கறதையும் அவர் வந்து காந்தி வந்து பல இடங்கள்ல வலியுறுத்திருக்கார். அவருடைய ஆசிரமத்திலேயே வந்து அதற்கான சில வழிமுறைகள்லாம், சில முயற்சி எல்லாம் பண்ணி அதற்கான ஏற்பாடுகளும் அங்க செய்யப்பட்டிருக்கு, பெண் கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அவர் சொன்ன விஷயம், எளிமையான முறையில் மூலம்தான் பெண்கள் தங்களுடைய லட்சியங்களை அடைய முடியும், தங்களுடைய கல்வியினுடைய பயனை முழுமையா அனுபவிக்க முடியும், அதனால பெண்கள் வந்து ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்பது காந்தியுடைய மிக முக்கியமான விஷயம். அதை வந்து தான் வாழ்க்கையிலேயே அதை நடைமுறைப்படுத்தினா, எந்த சிறுத்தமா இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே அதை துவங்கின ஒரு செய்தியாக நம்ம இங்க பார்க்கிறோம். அதுதான் நம்ம வந்து இங்க போரிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இன்னைக்கு இந்திய அளவுலயும் சரி, உலக அளவுலயும் சரி, காந்தியினுடைய சிந்தனைகள் உலக அளவுல பரவி விரிகிற அளவுக்கு உலகத்தில் உள்ள எல்லாரும் காந்தியை பத்தி அவருடைய சிந்தனைகளை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தரத்துல இருந்தது சார்?
நீங்களே சொல்லிட்டீங்க உயர்ந்த தரத்துல இருக்குங்கிறத. இதுக்கு நானும் ஒரு உதாரணத்தோட சொல்லிடுறேன். நம்ம வரலாற்று புத்தகங்கள நீங்க படிச்சிருப்பீங்க, சமுத்திரகுப்தர இந்தியாவின் நெப்போலியன் சொல்லுவாங்க. சமுத்திரகுப்தர் வாழ்ந்தது கிபி 4வது நூற்றாண்டு. அதே மாதிரி கௌடல்யரை வந்து இந்தியாவின் மாக்கியவெளி சொல்லுவோம். அவர் வாழ்ந்தது கிமு 3வது நூற்றாண்டு, மௌரியர்கள் காலம். ஆனா இந்த மாக்கியவெளி வாழ்ந்தது வந்து கிபி 15வது நூற்றாண்டு. அதே சமயத்துல வந்து நெப்போலியன் வாழ்ந்தது 19வது நூற்றாண்டு. சரிங்களா? சமுத்திரகுப்தரும் கௌடல்யரும் காலத்தால் உட்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை அறிமுகப்படுத்தும் போது இவர்கள் வந்து இந்தியாவின் நெப்போலியன், இந்தியாவின் மாக்கியவெளி சொல்லுவோம். ஆனா நல்லா கவனிக்கணும், காந்தியை அறிமுகப்படுத்தும் பொழுது யாரும் இவர் வந்து இந்தியாவின் இவர் அப்படின்னு சொல்றது கிடையாது. மாறாக நீங்க வந்து அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங், அவரை ஜூனியர், அவரை பத்தி பேசும்போது அமெரிக்காவின் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நம்ம நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்கா பேசும்போது தென்னாப்பிரிக்காவின் காந்தி அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் காந்தியை அறிமுகப்படுத்துகிறார். அந்த தலைவரை அறிமுகப்படுத்துவது காந்தி தேவைப்படுகிறார். இதனால் வரை உலக நாடுகளுடைய தலைவரை வச்சு நம்ம தலைவர்களை அறிமுகப்படுத்தினே மாறி இன்று நம் தலைவரை, இந்த தேசம் வழங்கிய ஒரு உன்னதமான மகனை உலக நாடுகள் தங்கள் தலைவரை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு இவர் தேவைப்படுகிறார். இது ரொம்ப ஒரு மிக முக்கியமானது. அப்படி இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் காந்தி வந்து எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். நீங்க நினைக்க காந்தி வந்து வெறும் அரசியல்ல மட்டுமே இருந்தவர்னோ இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தோட ஒரு வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நம்ம சொல்றது இல்லை. காந்தியுடைய வாழ்க்கைங்கிறது சுதந்திர போராட்டங்கிறது ஒரு நிலை, அது ஒரு நிலைதான். ஆனா அதை கடந்து அவர் பேசின விஷயங்கள், அவர் எழுதின விஷயங்கள், அவர் செயல்படுத்துற முறைகள் வந்து ரொம்ப அதிகமானது. முக்கியமா பாத்தீங்கன்னா காந்தி பேசினதுல, அதாவது கிராம ராஜ்யம் ராமராஜ்யம் சொல்றத நம்ம அடிக்கடி கேள்விப்படணும். ஒரு கிராமத்துல எப்படி இருக்கணும், ஒரு கிராமத்துடைய பொருளாதாரம் எப்படி இருக்கணும், ஒரு கிராமத்துடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கணும், ஒரு கிராமம்ங்கிறது வந்து பொருளாதார வளர்வதற்கு என்ன வேணும், சிறு தொழில்கள் வளரணும், குறிப்பாக கைவினை தொழில்கள் வளரணும், அந்த ராட்டை போன்ற தொழில்கள் வளரணும். சோ அந்த மாதிரியான தொழில்கள் அவரை வந்து ஊக்கப்படுத்துறாரு. நேருவுக்கும் காந்திக்கும் உள்ள வித்தியாசமே அதானே. காந்தி வந்து கிராம தொழில்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும், சிறு தொழில்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் பாரு. நேரு வந்து என்ன சொல்வாருன்னா தொழிற்சாலைகள், பெரிய தொழிற்சாலைகள் தான் நவீன இந்தியாவின் நவீன கோயில்கள் சொல்வார். அது ரெண்டுமே அவங்க பொருளாதார ரீதியா அவங்க ரெண்டு பேருக்கு தனித்தனியா விஷயம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சுகாதாரத்தை பத்தி காந்தியை விட சிறப்பா பேசினவங்க யாரு கிடையாது. முக்கியமா அந்த கழிப்பறைகள் பயன்படுத்துவது என்பது நம்மளுடைய பழக்க வழக்கமாக மாற வேண்டும் சொல்றாங்க. கழிப்பறை எவ்வாறு, டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது, கழிப்பறை எவ்வாறு உருவாக்க வேண்டும், அது எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத முறையாக இயற்கை சார்ந்து அதை உருவாக்கி அதையே வந்து பயன்படுத்தினார். மற்றவர்களுக்கு பயன்படுத்த கத்துக் கொடுத்தார். சபரிமலை ஆசிரமத்தில் அதெல்லாம் கத்துக் கொடுத்துருக்க. அப்போ அந்த சுகாதாரம் என்கின்ற விஷயத்துக்கு காந்தி கொடுத்த முக்கியத்துவங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். இன்னைக்கு 80 வருஷத்துக்கு பிறகு நம்ம டாய்லெட்டுக்குள்ள வந்திருக்கோம். ஆனா காந்தி அதுக்கு முன்னாடியே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே, தான் மட்டுமில்லை ஒவ்வொருத்தரும் எப்படி நீ டாய்லெட் உங்களுக்கு தெரியலையா, கழிப்பறை பயன்பாடு தெரியலையா சொல்லி கொடுத்துருக்காரு. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பொது சுகாதாரத்தை பத்தி பேசிருக்காரு, பொருளாதாரத்தை பத்தி பேசிருக்காரு, சமூக மேம்பாட்டை பத்தி பேசிருக்காரு. சர்வதேசத்துக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு தலைவன் இந்திய தாய் பெற்றெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துக்கும் யாருக்குமே இடம் கிடையாது. நம்ம நாட்டை மையமா வச்சுட்டு இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒரு சக்தி தான் காந்தின்ங்கிறத நான் சொன்னேன். ஆனா அதே சமயத்துல நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்களும் மக்களும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கும் காந்தியை பத்தி தெரியுதா, காந்தியுடைய சிந்தனைகளை பத்தி புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வரலாற்று மாணவர்கள், வரலாறு படிக்கக்கூடியவங்களுக்கு காந்தி தெரிஞ்சாலும் நடைமுறை வாழ்க்கையில் காந்தி எவ்வளவு பயன்பட போகிறார், காந்தியுடைய சித்தாந்தங்கள் எவ்வளவு பயன்பட போகிறது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இளைஞர்கள் அவசியமாக காந்தியை பத்திய ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு சொல்றேன். ஏன் வேணும்னா சராசரி வாழ்க்கை, அதாவது காந்தி வந்து இந்த உணவு பழக்க வழக்கத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை ஸ்டார்ட் பண்ண, குழந்தைகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய உணவுகள் என்பது வந்து நிச்சயமாக நம்ம நாட்டை சார்ந்த உணவுகளை தாண்டி வெளிநாடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய, வெளிநாட்டுக்கு மட்டுமே ஒத்து போகக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துக்கிறோம். குறிப்பா அவசரகால உணவுகள் வந்து நிறைய பயன்பாட்டில் இருக்கு. ஆனா வந்து இந்த மண்ணுக்கு இந்த வெப்பநிலைக்கு நமக்கு என்ன உணவு வேணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ காந்தி பயன்படுத்தின உணவு பழக்க வழக்கங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, காந்தி என்ன பண்ணுவாரு, பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுப்பால், அதுக்கப்புறம் வந்து பேச்சப்பழம், அடுத்த நிலக்கடலை, இதெல்லாம் வந்து காந்தி பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான உணவு பழக்கங்கள். சோ இந்த சிறுதானிய வகைகளும் காந்தியுடைய மிக முக்கியமான இடத்துல, உணவு பழக்கத்துல முக்கியமான இடம். இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், இப்போ வந்து சுகர் வந்துடுச்சு, ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு, எல்லாருமே வந்து இனிமே சிறுதானியங்களை பயன்படுத்துங்க. இப்ப நம்ம மத்திய அரசுடைய முயற்சியின் காரணமாக வந்து என்ன ஆச்சுன்னா, பலம் கடந்த வருடம் வந்து இன்டர்நேஷனல் மில்லட் டே அப்படின்னு சொல்லி யூஎன் அறிவிச்சிருக்காங்க, சர்வதேச சிறுதானிய வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இந்த உணவு பழக்க விளக்கத்திலேயே காந்தி தேவைப்பட்டார். அடுத்தது பொது சுகாதாரம், பொது சுகாதாரத்தை பத்தி நம்ம அதே பேசினேன். குறிப்பாக வந்து நம்மளை சுத்தமா வச்சுக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது, நம்மளை சுத்தின உள்ள சுற்றுப்புற சூழலையும் பாதுகாப்பாக அல்லது வந்து அதை சுத்தமாக வைத்துக் கொள்வது வாழ்க்கை. காந்தி அதுதான் சொல்றாரு, நம்ம சுற்றுப்புற சூழலை வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு இயக்கமாகவே மாற வேண்டும். அத ஒரு ஒரு பேப்பர் எடுத்தா கூட நம்ம வந்து அதை ஒரு சரியான டஸ்ட்பின்ல தான் போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும். அது இது வந்து காந்தி நீங்க வந்து இத சபர்மதி ஆசிரமத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அவங்க அவங்க வேலையை அவங்கவங்க தான் செஞ்சாகும், வேற யாருக்கும் செய்ய முடியாது. அவங்க அவங்க வேலையை அவங்க செய்யணும், காந்தி கிட்ட காந்தியோட வேலை காந்தி செய்வார். சோ அப்படி பார்க்கும்போது இளைஞர்கள் தங்களை முழுமையாக புரிந்து கொள்ள, தங்களுடைய லட்சிய பாதைகள் தங்களை வழிநடத்திக் கொள்ள, தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி போவதற்கு நம்ம வந்து இந்த காந்தியிசம்ங்கிறது ரொம்ப அடிப்படையா தேவைப்படுது. குறிப்பாக சோம்பேறித்தனமான வாழ்க்கைகள், துரித உணவுகளால் நம்மளுடைய வாழ்க்கை முறை பாதிக்கப்பட்ட முறைகள், இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கப்பட வேண்டும். நம்ம வந்து ஒரு சரியான லட்சிய பாதையை நோக்கி போகணும் அப்படிங்கும்போது நிச்சயமாக நீங்க அவங்க வந்து இந்த காந்திய சித்தாந்தங்களை வந்து முழுமையா உள்வாங்கினாங்கனாலே சரியான தவறான பாதையை நோக்கி போக மாட்டாங்க. சோ தவறான பாதைகள் நோக்கி போறதை பத்தி நினைக்க கூட மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இளைஞர்களை வந்து வழி நடத்தக்கூடிய சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் காந்தியோட சத்திய சோதனையாகட்டும், இல்ல காந்தியை பத்தி எழுதப்பட்ட பல புஸ்தகங்களாகட்டும், இல்ல காந்தியோட வாழ்க்கை முறையை நம்ம வந்து உற்று நோக்கினாலும் நம்ம வந்து இளைஞர்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில பார்த்தா இளைஞர்கள் கட்டாயமாக காந்தியை மீள் வாசிப்பு செய்ய வேண்டும், தொடர்ந்து வாசிக்க வேண்டும், காந்தியை உள்வாங்க வேண்டும். அப்படி உள்வாங்கும் போது அவர்களால் உருவாக்கப்படும் சமூகம் என்பது நிச்சயமாக நீண்ட கால அமைதியை நோக்கி இந்த சமூகம் போகும். எந்திரத்தனமான வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக இடைவேளை இல்லை, நிரந்தரமான ஒரு அமைதி கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அதனால காந்தியை வந்து இளைஞர்கள் நிச்சயமாக அவர்கள் படிக்க வேண்டும், அவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது இது வந்து காலத்து இக்காலத்தின் கட்டாயம் இல்ல, எக்காலத்துக்கும் அது கட்டாயம் தான். பஞ்சாயத்து ராஜ் சொல்லக்கூடிய இந்த கருத்துருவாக்கமே காந்திய சித்தாந்தத்திலிருந்து வந்ததுதாங்க. நம்மளுடைய அரசியலமைப்புல 40வது சரத்து வந்து பஞ்சாயத்து ராஜை பத்தி பேசுது, அதன் பிறகு 73வது சட்ட திருத்தமும், 73வது சட்ட திருத்தம் 1992 நாடாளுமன்றத்தால் அது வந்து நிறைவேற்றப்பட்டு 93 நடைமுறைக்கு வந்தது. இதனுடைய மிக முக்கியமான சித்தாந்தம் காந்திய சித்தாந்தம் தான், அதாவது கிராமங்கள் தன்னிறைவு பெற்றதாக மாற வேண்டும். காந்தியுடைய அடிப்படை நோக்கமே கிராமங்கள் தன்னிறைவு பெற்றதாக மாற முடியும். எப்படி தன்னிறைவு பெற்றதாக அந்த கிராமங்கள் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளை அடையாளம் கண்டு கொள்வதற்கு வெளியில் இருந்து போற மனிதர்களால் கண்டுகொள்ள முடியாது. அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள், அதெல்லாம் வந்து வெளியில் உள்ள மனிதர்களால் சொல்வதை விட அந்த கிராமத்தில் உள்ளவங்களால தீர்வு சொல்ல முடியும். அப்போ அந்த கிராமத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகம் முழுக்க முழுக்க அந்த கிராமத்தை சார்ந்தவர்களிடம் ஜனநாயக அடிப்படையில கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜா இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்தியா பொறுத்தவரை 3 அரசாங்கம் சொல்லுவோம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், கிராம பஞ்சாயத்து சொல்லுவோம். இப்போ ஏன் காந்தி கிராமத்தை முன்னிலைப்படுத்தினாருன்னா, 80% மக்கள் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இந்த 80% பொருளாதாரங்கிறது அடிப்படையில கிராமம் சார்ந்த பொருளாதாரம். அப்போ இந்த பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இந்த கிராமம் முன்னேறினால் இந்த தேசம் முன்னேறும் அப்படின்னு காந்தி எதிர்த்தார். அப்ப கிராமத்துடைய முன்னேற்றம் தேசத்துடைய முன்னேற்றம். அப்போ தேசம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த அடித்தளமான கிராமம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது காந்திய சித்தாந்தத்துடைய மிக முக்கியமானது. அதுதான் காந்தி வந்து சொல்றாரு. அப்ப கிராமம் முன்னேற்ற என்ன மாதிரியான பொருளாதார முன்னெடுப்புகள் கிராமத்தில் தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், சிறுதொழில்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்றோம்லவா, அது ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். சிறுதொழில்கள் என்ன, அதை நம்ம காலத்தில் காந்தியை பார்க்கும்போது பாக்குறோம், ராட்டை பாக்குறோம், நூல் நூற்றல், எல்லா கையால், அதாவது மனிதர்களே செய்யக்கூடிய எல்லாமே கையால செய்யக்கூடிய நூல் நூற்றக்கூடிய மற்ற பணிகளும் விவசாயம் சார்ந்த பணிகளும் எல்லாமே வந்து நம்ம மக்களால் எந்திரங்கள் இல்லாமல் அப்போ என்ன ஆகுனா அது உழைக்கிறதுக்கு ஏற்ற கூலி கிடைக்கும். கூலி கிடைச்சுன்னா அவங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படும். அவருடைய தேவையை பூர்த்தி செய்யப்படும் பொழுது அந்த கிராமம் தண்ணீரை விடையும். ஒவ்வொரு கிராமமும் தண்ணீரை விடையுது வச்சுக்கலேன், அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த நாடே முழுமையான தண்ணீர் கிடையாது. அப்ப ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள 80% கிராமங்கள் வந்து தண்ணீர் பெற்ற கிராமங்களா மாறும்போது அவங்க கிராமத்தை விட்டு வெளில போக மாட்டாங்க. அந்த மக்கள் வந்து வேலை வேணும்னு சொல்லிட்டு மற்ற கிராமத்துக்கு போக மாட்டாங்க, நகரத்துக்கு போக மாட்டாங்க. மக்கள் வந்து இடம்பெயரக்கூடிய நிலை வந்து தடுக்கப்படும். ஏன்னா பொருளாதார சூழல்கள் எல்லாம் தேவையானது அங்கேயே கிடைக்குது இல்லையா. அப்படியே அவங்க வெளில போறாங்க. அப்போ அவங்க வந்து அங்க இருக்கும்பொழுது அப்போ அந்த கிராமங்கள் தண்ணீரைப்படுது. தண்ணீரை பெற்ற கிராமங்கள் தான் என்ன ஆகுது, தண்ணீரை பெற்ற இந்த நாடாக இந்த தேசத்துடைய முன்னேற்றம் வந்து தண்ணீரை பெற்ற முன்னேற்ற நாடாக மாறுவதற்கு இந்த கிராமத்துடைய பொருளாதாரம் தான் அடித்தளமானது, ஆணிவேரானது அப்படின்னு காந்தி நம்புறாரு. அதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னா, கிராம முன்னேற்றம் என்பது இந்த தேச முன்னேற்றத்துடைய ஆணிவேர். எனவே கிராமங்கள் முன்னேற்றத்துலதான் இந்த தேசத்துடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது காந்தியுடைய ஒரு ஆணித்தரமான விஷயம், அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூட. அதாவது அதை நம்மளால சில விஷயங்களை நம்மளால உணரவும் முடியுது சரியா.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இந்த சுதந்திரம் பெற்ற காலகட்டங்கள்ல இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு வளரணும், இந்தியா அப்படிங்கறது உலக நாடுகள்ல இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு அப்பவே காந்தியினுடைய நிறைய சிந்தனைகள் நிறைய செயல்பாடுகள் இருந்தது. அந்த வகையில அந்த 1947-50களை சுதந்திரம் பெறக்கூடிய அளவு போது காந்தியினுடைய இந்தியா வளரணும் அப்படிங்கிற ஒரு கனவு, இந்தியா இந்த அளவுக்கு உயரணும் அப்படிங்கிற கனவு இன்றைய காலகட்டத்துல ஓரளவு பூர்த்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அல்லது அதுல ஏதாவது குறைகள் இன்னும் நம்ம இந்தியா முன்னேற்றதுக்கு அல்லது வளர்ச்சி பாதையில போகிறதுக்கு ஏதேனும் செயல்பாடுகள் இருக்கா சார்?
ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க. அதாவது காந்தி கண்ட அளவுக்கு முன்னேற்றங்கள் எட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. முன்னேற்றங்கிறது நம்ம எப்படி பாக்குறோம்னா, முன்னேற்றம் வந்து வெறும் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் மட்டுமே முன்னேற்றமா பார்க்க முடியாது. ஒரு தேசத்துடைய முன்னேற்றம் என்பது வெறும் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றம் மட்டுமே தேசத்துடைய முன்னேற்றம் கிடையாது, பொருளாதாரத்தை கடந்த ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. முக்கியமா வந்து காந்திய சித்தாந்தங்களை பின்பற்றினவர் ஜேசி குமரப்பா. ஜேசி குமரப்பா தான் வந்து மிக முக்கியமான பல விஷயங்களை பத்தி பேசுறாரு. அதாவது மாற்று பொருளாதார சிந்தனைகளை பத்தி அவர் பேசினவர். காந்திக்கு பிறகு கொஞ்ச காலங்கள் உயிரோட நம்மளோட வாழ்ந்தவர் தமிழ்நாட்டுக்காரர், ஆனா இந்தியாவில மிக புகழ் அடைந்தவர். அவர் வந்து இந்த பொருளாதார மாற்றங்களை பத்திலும் நிறைய பேசுறார். அதாவது முக்கியமா காந்தி இசத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் என்பதும் சுற்றுப்புற சூழலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது டெவலப்மெண்டல் பாலிசி அண்ட் என்விரான்மெண்டல் கொஸ்டின் சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க பொருளாதாரத்தை முன்னெடுக்கிற ஒரே அதே காலகட்டத்துல சுற்றுப்புற சூழலை எவ்வளவு நீங்க பால்படுத்தாம பொருளாதாரம் முன்னேற்றப்படுத்தப்படுது. நீங்க 10 ரூபாய் என் பாக்கெட்டுக்கு வந்தா சந்தோஷம், ஆனா அந்த 10 ரூபாய்க்கு நான் சுற்றுப்புற சூழலை எந்த அளவுக்கு வீணடிச்சிருக்கேன், இல்ல என்னால எந்த அளவுக்கு சுற்றுப்புற சூழல் வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும்போது காந்தி சொன்னது வந்து சுற்றுப்புற சூழலோட இணைந்து போகக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை தான் சொல்றேன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பெரிய தொழிற்சாலைகள் வெளியேற்றக்கூடிய கழிவு வந்து நல்ல நீர்ல கலப்பதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது மாதிரி நச்சு வாயுக்கள் வந்து யாருல கலக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கழிவு நீர்கள் வந்து கடல்ல கலக்கிறதுனால அந்த உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நமக்கே ஏற்படக்கூடிய சுவாசத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பொருளாதாரம் வளர்ந்துச்சுன்னு ஒரு பக்கம் பெருமைப்பட்டாலும் சுற்றுப்புற சூழல் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. காந்தியிசம் வந்து இத சொல்லல. காந்தியிசம் வந்து நிச்சயமாக வந்து காந்தியிசத்துடைய சிந்தனை வந்து அந்த கிராம சார்ந்த பொருளாதாரத்துல வந்து அந்த என்விரான்மெண்டல் என்று சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழலுடைய கனிவு அக்கறை அதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தப்படுது. ஆனா கேட்கலாம், இப்போ நம்ம வந்து மக்கள் தொகை பெருக்கத்துக்கு நம்மளோட தேவைகள் இப்ப பொருளாதார முன்னேற்றத்துக்கெல்லாம் இது ஒத்து ஒரு மாணிக்கு ஒரு கேள்வி வைக்கலாம். நிச்சயமா அது ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு பொருளாதார முன்னெடுப்புகளை நம்ம எடுக்கும் பொழுது அதோட தொடர்புடைய சுற்றுப்புற சூழலையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துட்டு பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம கொண்டு போகணும். அப்பதான் நம்ம வந்து இந்த தேசம் வந்து பொருளாதார ரீதியில நம்ம வந்து முன்னேறிக்குமா முன்னேறியான்னு சொல்ல முடியும். ஏன்னா பொருளாதாரத்தை மட்டும் முன்னேற்றிட்டு இங்க உள்ள எல்லாருமே நோயாளிகளா இருந்தாலோ, இல்ல நம்மளுடைய வாழ்வு காலம் ரொம்ப குறைஞ்சிருந்தாலோ, இல்ல வந்து நம்ம வந்து முழுக்க 10 வயசுல இருந்து நம்ம டாக்டரையே போய் பார்த்து டாக்டரையே நம்பி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாலோ, இது ஒரு முழுமையான முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கையோட முன்னேற்றம் கிடையாது. அதை கடந்து ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நம்ம சுற்றுப்புற சூழல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ அதையெல்லாம் உள்ளடக்கி அது ரெண்டையும் ஒரு என்ன சொல்றதுன்னா பேலன்ஸ்டா எடுத்து போறது சொல்லுவாங்க. அது மாதிரி எடுத்து போகக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்புகள் தான் இந்த தேசத்துக்கு வந்து ரொம்ப அவசியமானது. ஏன்னா அது மறந்துட்டு வெறும் பொருளாதாரத்தை மட்டும் முன்னேற்றேன்னு சொல்லிட்டு இந்த இப்போ இதுவரை நமக்கு வந்து முன்னோர்களை விட்டுட்டு போனதான் நம்ம வாழ்ந்துருக்கோம் இல்லையா. ஆனா இப்ப நம்ம அடுத்த கேள்வி என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம். நீங்க வந்து உங்க பிள்ளைக்கு வந்து 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டு போறீங்களா, இல்ல அது வந்து 10 ஏக்கர் நிலத்தை விட்டு போறீங்களாங்கிறதெல்லாம் விஷயம் இல்ல. நீங்க சுத்தமான காத்த கொடுத்துட்டு போறீங்களா, சுத்தமான தண்ணீரை கொடுத்துட்டு போறீங்களா, சுற்றுப்புற சூழலை கொடுத்துட்டு போறீங்களா, நல்ல வாழ்க்கையில் இடங்களை கொடுத்துட்டு போறீங்களா, இதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா மற்ற நீங்க சொல்லக்கூடிய பணம் எல்லாமே அவங்க சம்பாதிச்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களுக்கு ஏற்றவாறு இந்த பூமியை இந்த தேசத்தை வாழக்கூடிய இடமாக நம்ம விட்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. காந்தியும் அதை தான் சொல்கிறது. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்காத பொருளாதார முன்னேற்றம் என்பது எந்த விதத்திலையும் நம்ம பயன் தராது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக இந்த நாடும் சரி இந்த பூமியும் சரி நமக்கு பிறகு வரக்கூடிய மனித இனம் மனித சந்ததிகள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இது மாற்றப்பட வேண்டும், அது இருக்க வேண்டும். நமக்கு நம் முன்னோர்கள் விட்டு சென்றதை போலவே நாமளும் நம்மளுடைய நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளுக்கு விட்டு சென்றோம் என்று சொன்னால் அதுவே முழுமையான முன்னேற்றம், அதுவே ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றம். மற்ற முன்னேற்றங்களை பத்தி பெருசா நம்ம ஒண்ணு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கறத என்னுடைய புரிதல்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். காந்தியினுடைய நினைவு நாள்ல காந்தியினுடைய சிந்தனைகள் குறிப்பா இன்றைய இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காந்தியினுடைய செயல்பாடுகள் இன்றளவு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்குது, அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு உயர்ந்த தரத்துல இருந்தது, அறப்போராட்டங்கள் இந்தியாவுக்காக அவர் முன்னெடுப்புகள் அதை குறித்து மிக சிறப்பாக மிக தெளிவான ஒரு கருத்துக்களை வழங்கினீங்க. இன்றைய காந்தியினுடைய நினைவு நாள்ல புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும் சார்.
எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களோட அதை கலந்துரையாடக்கூடிய ஒரு நல்ல அரியதோர் நிகழ்ச்சியை கொடுத்த உங்க நிலையத்தாருக்கும் இந்த நிகழ்வை பொறுமையோடு கேட்ட பொதுமக்களுக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை மகாத்மா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் திரு டாக்டர் டி அசோகன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.